നമസ്കാരം. ഒരു ശ്ലോകം. ചത്വാരഹ ധനദായാദാഹ ധർമ്മ അഗ്നി നൃപ തസ്കരാഹ തേഷാം ജ്യേഷ്ഠ അവമാനേന ത്രയഹ കുപ്യന്തി ബാന്ധവാഹ. இந்த ஸ்லோகத்தின் பொருள் சுவையானது. நம்ம தாயாதி பேர் பங்காளின்னு சொல்லுகிறோமே, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கும் அதை போல பங்காளிகள் உள்ளார்கள். அதை எப்படி சொல்றாருன்னா, தனத்துக்கு தாயாதி. இப்ப நம்மளதெல்லாம் உறவால் தாயாதி, உறவால் பங்காளி. ஆனா பணத்துக்கு பங்காளிகள் இருக்கிறார்களாம். பணத்துக்கு நாலு பேர் பங்காளிகள். தர்மம், நெருப்பு, அரசன், திருடன். இவா நாலு பேரும் பங்காளிகள். பங்காளின்னு சொன்னாலே நம்ம கிட்ட இருக்கிற ஒன்றை பங்கு போட்டுக் கொள்வது தானே. முதல்ல பங்காளிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? நம்ம மூதாதையர்களே ஒருத்தருடைய சந்ததியா அவரை நாம பங்கு போட்டுடும், அவருடைய பங்காகத்தானே பிறந்திருக்கும். அதனாலதான் அந்த பெரியவர் ஒருத்தருடைய பங்கை ஆள்பவன், அவர்கள் எல்லாருமே பங்காளிகள். ஆனா இப்ப சொல்லப்படுறது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு பங்கை ஆள்பவர்கள். எனக்கு ஒரு பங்கு கொடு, எனக்கு ஒரு பங்கு கொடுன்னு சொல்றவா. இந்த நாலு பேரில் மூத்தவர் அண்ணன் தர்மம், அதுக்கு அடுத்தவர் நெருப்பு, அரசன், திருடன். அண்ணனை அவமானப்படுத்தினாலோ, அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காட்டாலோ, தம்பிகள் மூணு பேருக்கும் கோபம் வந்துடுமா? அது என்னமா நீ அண்ணனுக்கு கொடுக்காதிருப்பேன்னு மூணு பேரும் சண்டைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற பொருளை பறித்து கொண்டு போவார்கள் அப்படின்னு என்ன சொல்றார். இந்த நாலு அண்ணன் தம்பிகளிலே தர்மம்ங்கிறது தனியா இருக்கு, நெருப்பு அரசன் திருடங்கிறது வேற மாதிரி இருக்கு. நெருப்பு பிடிச்சு விட்டால் நம்ம சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும். நீ எதுக்கு இவ்வளவு சொத்து வச்சுட்டு இருக்க, என்ன உச்சவரம்பு கொண்டு வந்து அரசாங்கம் எடுத்துன்னு போயிட்டால் ஒன்னும் தங்காது. திருடர்கள் திருடிட்டு போயிட்டாலும் ஒன்னும் இருக்காது. அப்ப இந்த தம்பிகள் மூணு பேரிடத்துல நம்ம செலவழிக்கிறதும் வீணான செலவு, ஒன்னும் தாங்காது, தங்காது. ஆனா முதல்ல அண்ணனான தர்மத்திடத்துல செலவழிக்கிறது அந்த மாதிரி வீணானதல்ல. அது நமக்கு நெடுநாட்களுக்கு நன்மை செய்யும். மற்ற மூணு பேரிடத்திலையும் பறி கொடுத்தால் ஒரே அடியா போயிடும். ஆனா தர்மத்தை மெதுமெதுவே அளந்தளந்து செய்ய முடியும், அளந்தளந்து கொடுக்க முடியும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, நாலிடத்திலுமே செலவு தான், ஆனா முதல் செலவை மட்டும் அளந்து செய்ய முடியும், நம்முடைய வசத்தில் இருக்கு, அது கண்ட்ரோல்டா இருக்கலாம். ஆனா மத்த மூணும் நம்ம வசத்தில் இல்லை. செலவழிக்க ஆரம்பிச்சா மொத்தமாவே போயிடலாம். தர்மத்தில் செலவழித்தால் அது நாளைக்கு ஒரு நன்மையோ நாளைக்கு திரும்பவோ கொடுக்கும், வேறொரு ரூபத்தில் கொடுக்கும். புண்ணியம்னு நம்புறவர்களுக்கு புண்ணியம் கொடுக்கும், அல்லது ஏதோ தர்மம் பண்ணிருக்கோம், நான் புண்ணியத்தை எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல, நாலு பேருக்கு நல்லது செய்யணும் செஞ்சேன், மனசு திருப்தியா இருக்கு அப்படிங்கிற வாளுக்கு திருப்தியை கொடுத்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா செலவழிக்கக்கூடிய தர்ம காரியம் அதை செய்யாமல் இருந்துட்டோம்னு வச்சுங்க, அப்ப தம்பிகளுக்கு கோபம் வந்து மொத்தமாவே பிடிங்கப்படுறார்கள். திருடர்கள், தீவிரவாதிகள், கொள்ளக்காரர்கள், எப்படியோ இருக்கிறவர்கள், அவர்களுக்கு கண்ணை உறுத்தலாம், எடுத்துன்னு போயிடலாம். எங்கேயான ஒரு விபத்து, தீ விபத்து ஏற்படுறது, ஓஹோன்னு ஆழிப்பேரலை அந்த மாதிரி வருது, தண்ணீர் வெள்ளம் போயிடுறது, இதெல்லாம் நடக்கலாம். அரசாங்கம் அதிகமாக வரி விதிச்சுடலாம், அல்லது உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி நாங்கள் கையகப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்ன எடுத்துட்டு போயிடலாம். இது எது போனாலும் போனதே, வருத்தம் தான் பழனும். ஆனால் தர்மத்துக்கு செலவழித்தோம்னால் அந்த பொருள் பெருகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், வேற ரூபத்தில் நன்மைகள் கிடைக்கும். அதனால இந்த பணத்துக்கு இருக்கிற பங்காளிகள் நாலு பேரை தெரிந்து கொண்டு அதில் மூத்தவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி திருப்தியாக வச்சுனுட்டோம்னால் அடுத்து இருக்கிற மூணு பேரும் நெருங்க மாட்டார்கள். மூத்தவர் அவமரியாதை பண்ணிவிட்டால் கோபத்தில் இந்த மூணு பேரும் ஏதோ ரூபத்தில் வந்து பணத்தை எடுத்துன்னு போயிடுவா. இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. யோசித்து செயல்படுவோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.